ஞாயிறு சிந்தனை.
எனதரும அன்புள்ளங்களே, இன்றைய ஞாயிறு சிந்தனைக்கு இரு எண்ணங்களை நாம் மையமாக எடுத்துக்கொள்வோம். பெயர் சொல்லி அழைப்பது, பார்வை பெறுவது. மனிதராய் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் பிறந்த சில நாட்களில் கிடைக்கும் ஒரு முக்கிய அடையாளம் நமது பெயர். இந்த அடையாளத்தை நாம் வாழ்நாளெல்லாம் கொண்டு செல்கின்றோம். நம்மை வந்தடையும் பிற அடையாளங்கள் வரும் போகும். ஆனால் நமது பெயர் நமக்கு கிடைக்கும் முதல் மரியாதை, நம்முடன் என்றும் தங்கும் அல்லது தங்க வேண்டிய மரியாதை. இந்த மரியாதையை தருவதில்தான் நமக்குள் எத்தனை வேறுபாடுகள், வேதனை தரும் செயல்பாடுகள், வேறு பல தேவையில்லாத எண்ணங்களால் நமது மனக்கண்கள் பார்வை இழக்கும்போது ஒருவருக்குரிய அடிப்படை மரியாதையையும் வழங்க நாம் மறுத்து விடுகின்றோம். அன்பு நெஞ்சங்களே, பெயர் சொல்லி அழைப்பது, பார்வை பெறுவது அல்லது இழப்பது என்ற இவ்விரு எண்ணங்களும் ஒன்றோடொன்று தொடர்புடைய எண்ணங்கள். இந்த இரு எண்ணங்களையும் இணைத்து சிந்திக்க இன்றைய ஞாயிறு நற்செய்தி நம்மை அழைக்கின்றது.
பார்வை பெற வேண்டும்.
அன்பு நெஞ்சங்களே, பார்வைத்திறனற்ற ஒருவருக்கு இயேசு பார்வை தந்த புதுமையை இன்றைய நற்செய்தி கூறுகின்றது. மார்க் எழுதியுள்ள இன்றைய நற்செய்தியில் கூடுதலான ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், பார்வையற்று பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒருவரை மார்க்கு பெயர் சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். இயேசு ஆற்றிய இறுதி புதுமையாக இந்த புதுமை மத்தேயு, மார்க்கு, லூக்கா என மூன்று நற்செய்திகளிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மார்க்கு மட்டுமே பார்வை இழந்த இந்த பிச்சைக்காரருக்கு பெயர், முகவரி எல்லாம் தந்திருக்கின்றார். திமேயுவின் மகன் பர்த்திமேயு என்பது அவரது பெயர். இந்த மூன்று நற்செய்திகளிலும் இயேசு ஆற்றிய புதுமைகளில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே ஒரு புதுமை இது மட்டுமே. மற்ற புதுமைகளிலெல்லாம் முடவர், பார்வையற்றவர், தொழுநோயாளி என்று பொதுவாகவே சொல்லப்பட்டுள்ளது. அன்பு நெஞ்சங்களே, பெயர் சொல்லி அழைப்பதிலேயே இரு விதங்கள், இரு பக்கங்கள். ஒருவருக்குரிய உண்மை மதிப்பளித்து பெயரோ அடைமொழியோ சொல்லி அழைக்கும் ஒளிமயமான பக்கம். ஒருவர் அவமானத்தால் குறுகிப்போகும் வண்ணம் பெயரோ அடைமொழியோ சொல்லி அழைக்கும் இருள் சூழ்ந்த பக்கம். ஒரு சிலருக்கு அவர்கள் செய்யும் தொழில் அவர்களது அடையாளங்களாக மாறிவிடும். செய்யும் தொழில் உயர்வான தொழிலாக இருந்தால் அந்த அடையாளங்களை நாம் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வோம். எடுத்துக்காட்டாக, மருத்துவ தொழிலில் இருப்பவர்களை பெயர் சொல்லி அழைப்பதை விட டாக்டர் என்று சொல்லும்போது கூடுதலான மரியாதை. இதேபோல ஆசிரியர், பேராசிரியர், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இவர்களையெல்லாம் டீச்சர், ப்ரொஃபெசர், இன்ஸ்பெக்டர் என்றெல்லாம் அழைக்கும்போது சொல்வதற்கும் பெருமையாக இருக்கும், கேட்பதற்கும் பெருமையாக இருக்கும். மதம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களையும் தனிப்பட்ட பெயர் சொல்லி அழைப்பதை விட மரியாதையான அடைமொழிகளால் அழைப்பதுதான் நம்மிடையே அதிகமாய் பழக்கத்தில் உள்ளது. ஃபாதர், பிரதர், சிஸ்டர், சாமி, குருவே, இப்படி பல பட்டங்கள். இவை போன்ற அடைமொழிகள் ஒருவரை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும். அன்பர்களே, பெயர் சொல்லி அழைப்பதன் ஒளி நிறைந்த பக்கம் இது. அன்பு நெஞ்சங்களே, பெயர் சொல்லி அழைப்பதில் இனி நாம் சிந்திக்க இருப்பது அதன் இருளான பக்கம். நாம் வாழும் சமுதாயத்தில் தெருவை சுத்தம் செய்வோர், காலனி தைப்பவர், வீட்டு வேலை செய்பவர் இவர்களை நாம் எப்படி அழைக்கிறோம்? தொழில் வழியாக வரும் அடைமொழிகள் இவர்களுக்கு கிடையாது. அப்படியே அந்த அடைமொழிகளை பயன்படுத்தும் போதும் அதில் மரியாதை ஒலிக்காது. அவர்களின் பெயர்களும் யாருக்கும் பொதுவாய் தெரிவதில்லை. அவர்கள் எல்லாருமே ஏய், டேய், அடியே, இவளே என்ற ஏக வசனங்களுக்கு ஆளானவர்கள். இந்திய சமுதாயம் தேடிக்கொண்ட மற்றொரு சாபம் சாதி முறைகள். இதன் அடிப்படையில் ஒரு சிலர் அவர்கள் பிறந்த குலத்தின் பெயரிடப்பட்டு கேவலமாக அழைக்கப்படுகின்றனர். இவையனைத்தும் இருள் சூழ்ந்த பக்கங்கள், நம்மை குருடாக்கும் பழக்கங்கள். அன்பு இதயங்களே, நான் தங்கியிருந்த குருக்கள் இல்லங்களில் எளிய பணி செய்யும் எல்லாருடைய பெயரையும் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வேன். அவர்களை பெயர் சொல்லி அழைப்பதனால் நான் எந்த வகையிலும் குறைந்து போய்விடவில்லை. மாறாக அவர்கள் நிமிர்ந்து நின்றதை, நிறைவாக சிரித்ததை நான் ரசித்து பார்த்திருக்கின்றேன். வாழ்வின் எந்த ஒரு நிலையில் ஒருவர் இருந்தாலும், முக்கியமாக சந்தர்ப்ப சூழல்களால் வாய்ப்புகளும் வசதிகளும் இன்றி எளிய பணிகள் செய்பவரை பெயர் சொல்லி அழைக்கும் போது உள்ளூர பல புதுமைகள் நடக்கும். இதை முயன்று பார்ப்போம் அன்பர்களே. எனதருமை அன்புள்ளங்களே, பார்வை பெற வேண்டும், இது நமது இரண்டாவது சிந்தனை. உடல் பார்வை பெற விளைந்தார் பர்த்திமேயு. ஆனால் உள்ளத்தில் அவர் ஏற்கனவே தெளிவான பார்வை பெற்றிருந்தார். இயேசுவை உள்ளத்து கண்களால் தாவீதின் மகன் என்று அவர் பார்த்திருந்தார். விவிலியத்தில் இந்த பட்டத்தை முதன் முதலில் இயேசுவுக்கு தந்தது உடலளவில் கண் பார்வையற்று, ஆனால் உள்ளத்தளவில் பார்வை பெற்ற பர்த்திமேயு. அன்பு இதயங்களே, அகக்கண்களால் ஆழமான உண்மைகளை பார்க்க முடியும் என்பதற்கு பர்த்திமேயு நல்லதோர் எடுத்துக்காட்டு. கண் பார்வை இல்லாமல், காது கேளாமல், வாய் பேசாமல் இருந்த ஹெலன் கெல்லர் கூறிய அழகான சொற்கள் இதோ:
உலகில் மிக அழகானவைகளை கண்ணால் காண முடியாது, தொட்டும் உணர முடியாது, உள்ளத்தால் மட்டுமே உணர முடியும்.
அன்பு இதயங்களே, அகக்கண் கொண்டு பார்க்கும் விந்தையைச் சொல்லும் எத்தனையோ கதைகள் உண்டு. இதோ மற்றொரு கதை. மருத்துவமனை ஒன்றில் இருவர் ஒரே அறையில் தங்கியிருந்தார்கள். இருவரும் ஏறக்குறைய படுத்த படுக்கையாய் இருந்த நோயாளிகள். இவ்விருவரில் ஒருவருடைய படுக்கை ஜன்னலுக்கு அருகில் இருந்தது. அவர் ஒவ்வொரு நாள் மதியமும் மிகவும் சிரமப்பட்டு தன் படுக்கையில் எழுந்து ஒரு மணி நேரம் அமர்ந்திருப்பார். அந்த ஒரு மணி நேரமும் ஜன்னல் வழியே அவர் பார்ப்பதையெல்லாம் வர்ணிப்பார். பக்கத்தில் இருக்கும் பூங்கா, அங்கு விளையாடும் குழந்தைகள், அங்குள்ள சிறு குளத்தில் நீந்தி வரும் அன்ன பறவைகள் என்று அவர் கூறும் அந்த வர்ணனை ஒரு மணி நேரம் நீடிக்கும். அடுத்த படுக்கையில் இருந்தவருக்கு அந்த ஒரு மணி நேரம் போவதே தெரியாது. நாள் முழுவதும் படுத்தபடியே விட்டத்தை மட்டும் பார்த்து வந்த அவர் அந்த ஒரு மணி நேரம் கண்களை மூடி அடுத்த படுக்கைக்காரர் சொல்லும் வர்ணனை வழியாக வெளி உலகத்தை பார்த்து வந்தார். இது 10 நாட்கள் நடந்தன. அடுத்த நாள் காலை ஜன்னல் அருகே படுத்திருந்தவர் எழவில்லை. முந்திய இரவு தூக்கத்திலேயே அமைதியாக அவர் இறந்து போனார். அடுத்த படுக்கையில் இருந்தவருக்கு ஆழ்ந்த வருத்தம். அவரது கண்கள் வழியே, அவர் தந்த வர்ணனை வழியே தான் ஒரு மணி நேரமாவது பார்த்து வந்த உலகம் இப்போது மூடப்பட்டு விட்டதே என்று இன்னும் அதிக வருத்தம். இறந்த தன் நண்பரை அவர்கள் எடுத்துச் சென்றபின் காலியாக கிடந்த அந்த படுக்கை அவரது துயரத்தை இன்னும் கூட்டியது. 2 நாட்கள் சென்றன. அந்த ஜன்னல் அருகே இருந்த படுக்கைக்கு தன்னை மாற்றச் சொல்லி அவர் நர்ஸிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார். மாற்றப்பட்டார். மதிய நேரம் நர்ஸிடம், தயவுசெய்து நான் கொஞ்ச நேரம் அமர்ந்திருக்க உதவுங்களேன் என்று கேட்டார். நர்ஸ் உதவியோடு எழுந்து அமர்ந்தார். ஜன்னல் வழியே வெளி உலகை பார்க்க முயன்றவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஜன்னல் வழியே அவர் பார்த்ததெல்லாம் ஒரு வெற்றுச் சுவர். பூங்கா இல்லை, குழந்தைகள் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவருடைய அதிர்ச்சியை பார்த்த நர்ஸ் அவரிடம் விவரம் கேட்டார். அப்போது அவர் எப்படி இந்த படுக்கையில் இருந்தவர் ஜன்னல் வழியே பார்த்ததை விவரிப்பார் என்று விளக்கினார். இதை கேட்டதும் அந்த நர்ஸ் சொன்ன செய்தி அவருக்கு மேலும் அதிர்ச்சியை தந்தது. அதாவது, இதுவரை அந்த படுக்கையில் இருந்தவர் அந்த வெற்றுச்சுவரையும் பார்த்திருக்க வாய்ப்பில்லை, ஏனெனில் அவருக்கு பார்வை திறனே கிடையாது என்று நர்ஸ் சொன்னார். நர்ஸ் சொன்னதை கேட்டதும் அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். கண் பார்வை உள்ள அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரமாகிலும் ஓர் அழகான உலகை பார்க்க கண் பார்வையற்ற மற்றொருவர் உதவியதை அவர் உணர்ந்தார்.
என் விழி தேடும் வழியே வழி காட்டும் மொழியே, எனில் வாழ உனை அழைக்கின்றேன். என் மனம் பேசும் மொழியே, பசி போக்கும் வழியே, என் குறை தீர்க்க வரம் கேட்கின்றேன்.
எனதருமை அன்புள்ளங்களே, பார்க்கும் திறன் இருந்தால் மட்டும் போதாது, பார்வை பெற வேண்டும், சரியான பார்வை பெற வேண்டும். ஜன்னலை வைத்து சொல்லப்படும் இன்னொரு கதை இதோ. கணவனும் மனைவியும் ஒரு வீட்டுக்கு குடிவந்தனர். தினமும் அந்த பெண்மணி காலையில் காஃபி அருந்திக் கொண்டே தன் வீட்டு கண்ணாடி ஜன்னல் வழியே அடுத்த வீட்டில் வேலை செய்யும் பெண் துணிகளை காய வைப்பதை பார்த்தார். சே, அந்த அம்மாவுக்கு சரியாவே துணி துவைக்க தெரியல. துவைச்ச பிறகும் பாருங்க, அந்த துணியெல்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்கு என்று கணவனிடம் முறையிட்டார். முறையீடுகள் 3 நாட்கள் தொடர்ந்தன. 4ஆம் நாள் காலையில் வழக்கம்போல் ஜன்னல் வழியே பார்த்து குறை சொல்ல நினைத்த பெண்மணிக்கு ஒரே ஆச்சரியம். இந்தாங்க, இங்க வாங்களே என்று கணவனை அவசரமாக அழைத்து, அங்க பாருங்க, நான் 3 நாளா சொல்லிக்கிட்டு இருந்தது அந்த அம்மா காதுல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த துணியெல்லாம் சுத்தமா இருக்கு என்று வியந்து பாராட்டினார். கணவன் அமைதியாக, அடுத்த வீட்ல ஒன்னும் குறை இல்ல, இன்னைக்கு நம்ம ஜன்னல் கண்ணாடிய நான் காலையிலேயே எழுந்து சுத்தமாக்கிட்டேன் என்று சொன்னாராம். அன்பு இதயங்களே, பார்வை பெற வேண்டும், அழுக்கில்லாத களங்கமில்லாத பார்வை பெற வேண்டும், தெளிவான சரியான பார்வை பெற வேண்டும். பார்வைகளை சீர்படுத்தி அடுத்தவரை சரியான கண்ணோட்டத்தில் காணவும், அவர்களுக்கு உரிய மரியாதை தரும் வகையில் அவர்களை பெயரிட்டு அழைக்கவும் இறைவன் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டுமென்று மன்றாடுவோம்.
சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.